நான் இப்போது எனது சத்சங்கத்தை ரெண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் போராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் போராக்கர் மயூரங் குதம்பை திருவருணை உருடைக்காடர் சமாதியைச் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகசியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்த நேர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தை எங்களுடைய கிரியா தாய் கிரியா அன்னை அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்வோம். அவருடைய திருப்பாத கமலத்தில் என்று எண்ணினேன். அதற்குரிய காரணம், அவருடைய பிறந்த தினம் 16ஆம் தேதி ஜூன் மாதம் வருகின்றது. அதை நாங்கள் எங்களுடைய சங்கங்களில் அவருடைய பிறந்த தினத்தை அவருக்கு பூஜை செய்து கொண்டாடுவோம். அதை எல்லா சங்கங்களும் செய்ய வேண்டும். ஆகவே அந்த தினத்தில், அந்த தினத்தை ஒட்டி இன்று கிரியா அன்னையின் சேவைகளையும் கிரியா யோகத்திற்கு அன்னையின் மகத்துவத்தையும் சத்குரு கிரியா பாபாஜியின் தெய்வீய குரலில் தரப்பட்ட இரண்டு பக்கத்தில் தரப்பட்ட கருத்துக்களை படித்து அவருடைய பிறந்த தினத்தை நினைவு கூறுவோம் என்று. பாபாஜியின் தெய்வீய குரலில் அன்னையை பற்றி ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பல இடங்களில் குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சுருக்கமாக தருகின்றேன். அதில் தந்த குறிப்பை வாசிப்போம். ஆன்மீக பரிமாண வளர்ச்சியின் நோக்கம் மனித மனதை தெய்வீக நிலையில் உயர்மனமாக்குவதே. சாதகர் தெய்வீக அருளை நோக்கி சென்று அது உலகில் கீழிறங்கி வந்து நிலைபெற செய்ய வேண்டும். இதுவே கிரியா மார்க்கம். கிரியா யோகத்தை அளிப்பவர் தெய்வீக உயர்மனதை உடைய சத்குரு. அவரே சாதனைக்கு துணை நிற்பவர். ஆத்மாவில் அவரே வசிக்கின்றார். இருப்பினும் சில கேள்விகள் எழுகின்றன. ஈஸ்வரனை பொறுத்தவரையில் சக்தியின் நிலைப்பாடு என்ன? படைப்பின் பரிமாண இருப்பை ஈஸ்வரனே கவனிக்கிறார். சாதனையில் அவள் இடம் எது? யாரிடம் சரணாகதி செய்வது? ஈஸ்வரனிடத்திலா அல்லது ஈஸ்வரி இடத்திலா? சரணாகதியும் மனிதனுக்குரிய இடமேது? சரணாகதியில் மனிதனுக்குரிய இடமேது? அவன் விதி எது? தெளிவாக முயல்வோம். பரமசத்தியம் என்பது ஒன்றே. அது சச்சிதானந்த வடிவானது. ஈஸ்வரன் சக்தி இருவரும் உயர்ந்த உண்மையே. சர்வ வல்லமையுடைய ஈஸ்வரன் படைப்பை நோக்கி திரும்புகின்றான். தன் வெளிப்பாட்டை சக்தியில் காண்கின்றான். வெளிப்படுவது எல்லாம் சக்தியிடத்தே. எனவே அவனுக்கு எல்லாம் அவளே. தன் அருகில் அவள் இருக்கும்போது படைப்பாற்றல் வெளிப்படுகின்றது. அவனுக்குள் அவள் நிறைந்திருக்கின்றாள். எனவே எல்லாம் அவனே. அவர்கள் உறவு சம்பந்தம் இருவரும் ஒன்றே. ஒன்றின் வழிபாடாக மற்றொருவர் ஒருவர் இன்னொருவருக்கு துணை நிலையில் அமைகின்றார்கள். அவனுடைய வழிபாடுகளை அவள் செய்கின்றாள். அவன் பார்வை அவள் மீது, எனவே அவன் வழிபாட்டை அவள் தாங்குகின்றாள். அவள் வழிபடுத்துகின்றாள், அவன் வழிபடுகின்றான். அவள் இல்லாமல் வழிபாடு இல்லை, அவன் இல்லாமல் அவள் இல்லை. அவனுக்கு எல்லாம் அவளே, அவளுக்கு எல்லாம் அவனே. விழிப்புணர்வு பெற்ற மனித ஆன்மாவுக்கு அவனே அவள், அவளே அவன். படைக்கும் பொறுப்பு அவளுடையது. சாதனையை அவள் கவனிக்கின்றாள். இதனால் பரம்பொருளில் யோக சக்தி இறங்கி தனது ஆன்மாவை தெய்வீகமாக்கி புனித பிறப்பை அளிக்கின்றது. ஈஸ்வரனின் அனுமதியோடு அவள் உலகத்தில் இறங்குகின்றாள். மனிதனை ஆன்மீக நிலையில் உயர்த்த அவள் கீழிறங்குகின்றாள். தயக்கத்தை முன்னடத்திச் செல்வது அவளே. ஈஸ்வரன் அவளை தொடர்கின்றான். மக்கள் குறிப்பிடும் உயர்மன வாழ்வை இப்புவியிலேயே அவள் அளிக்கின்றாள். இந்த இடத்தில் நிற்பாட்டி இந்த கருத்துக்களை மேலும் விரிவாக ஆராய்வோம். இதுவே சிவன் சக்தி கோட்பாடு. சைவ சித்தாந்தத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே கோட்பாட்டில்தான் கிரியா யோக இயக்கம் நடைபெறுகின்றது. சக்திதான் உலகை இயக்குகின்றாள். சிவன் சிவனே என்று இருக்கின்றார். ஆனால் அவளில் ஒரு கண் வைத்து கொண்டிருக்கின்றாள். அதனுடைய கருத்து அவளுடைய இயக்கத்திற்கு அவருடைய உதவி நிச்சயமாக தேவை. ஆனால் முன்னின்று இயங்குவது சக்தி. அதேபோல்தான் எங்களுடைய பிறப்பிலும் சிவசக்தி கோட்பாடு வந்து அமைந்ததால்தான் இந்த தாம்பத்திய உறவும் கணவன் மனைவி உறவும் இடம்பெறுகின்றது. ஆனால் எங்களுடைய உலகியல் வாழ்க்கையில் விஞ்ஞானம் கூடி மெஞ்ஞானம் குறைந்து கொண்டு போகும் இந்த கலியுகத்தில் அந்த முழு தத்துவமும் இப்போது அமைந்திருப்பதில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் விஞ்ஞான உலகமாகி கொண்டு போகின்றது. ஆகவே தாய்க்குரிய இடம் முழுமையாக இந்த விஞ்ஞான உலகத்தில் கொடுக்கப்படுவதில்லை. அதேபோல் அந்த தாய் நிலையில் இருப்பவர்களும் இந்த விஞ்ஞான உலகத்தால் அந்த தாய்க்குரிய நிலையை செலுத்துவதற்கு அவர்களும் முழுமையாக தயாராக இல்லை என்பதும் சொல்லப்பட வேண்டிய விடயம். கொடுக்கப்படுவது மாத்திரமல்ல, அவர்கள் செயல்படுத்தக்கூடிய நிலையில் இல்லை. இதுதான் கலியுகம். இருப்பினும் நாங்கள் யோகத்தில் இருப்பவர்கள், குடும்பமாக இந்த யோகத்தை செய்பவர்கள், இதை நாங்கள் சற்று கூடுதலாக உலகியல் மக்களை விட அவதானிக்க வேண்டும், அதை எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் பல சத்சங்கங்களில் பல விளக்கங்களுக்காக அதை பார்த்திருக்கின்றோம். ஆகவே கிரியா சாதகர்களே, இந்த சிவசக்தி தத்துவம் கிரியா யோகத்தில் முக்கியமான தத்துவம். அதை முடிந்தளவு நாங்கள் பேணப்பழக வேண்டும். அதேபோல்தான் எங்களுடைய கிரியா யோகத்திலும் கிரியா பாபாஜிக்கு சாதனா சக்தியாக கிரியா அன்னை அமைந்திருக்கின்றாள். அவள்தான் பாபாஜியின் ஆச்சிரமத்தில் கிரியா சாதகர்கள் பாபாஜியுடன் இருக்கும் பதினான்கு கிரியா சாதகர்களை அவள்தான் கவனிக்கின்றாள். பாபாஜி சிவனே என்று இருக்கின்றார். அவள்தான் காலையில் எழுந்து, இது பாபாஜியின் புத்தகத்தில் இறுதியில் கௌரி சங்க பீடம் என்ற நான்கு பக்கங்களில் தரப்பட்டிருக்கின்றது, எல்லோரும் வாசித்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். என்றாலும் அன்னையின் புனித தினத்தில் இதை நினைவு கூறுவோம். காலையில் எழுந்து சாதகர்களுக்கும் பாபாஜிக்கும் தேவையான கடமைகளை காலையில் இருந்தே செய்ய தொடங்குவதாகவும், எல்லோரும் அருவியில் குளித்துவிட்டு வரும்போது அவர்களுக்கு பால் காய்ச்சி கொடுப்பதாகவும், அதைத் தொடர்ந்து எல்லோரையும் சாதனைக்குள் இருத்தி பாபாஜியுடன் எல்லோரும் சாதனை செய்வதாகவும், அதன்பின் அவர்களுடைய உணவுகளுக்கு அவர்களுக்கு தேவையான தொண்டை அன்னை ஸ்தானத்தில் இருந்து அந்த ஆசிரமத்தில் நடத்தி வருவதாகவும், பாபாஜிக்கு தேவையான விடயங்களை செய்வதாகவும், ஒவ்வொரு நாளும் பாபாஜிக்கு பாத பூசை செய்வதாகவும் குறிப்புகள் யோகியாரால் அவர் அந்த இடத்திற்கு போய் வந்தபோது அவர் அங்கு அனுபவித்த 2 நாள் நிகழ்வுகளை அந்த புத்தகத்தில் தந்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, எங்களுடைய சாதனை பயிற்சியில், நீண்ட சாதனை பயிற்சியில், 8 மணித்தியால பயிற்சியில், அன்னைக்கென்று சொல்லி 1 மணித்தியால பயிற்சி பாபாஜி ஒதுக்கி இருக்கின்றார். அந்த பயிற்சி நேரம் பலருக்கு தெரிந்தாலும் சிலருக்கு தெரியாவிட்டாலும் இரவு 11:45 12:45 வரை. அதில் பாபாஜி அன்னையை நோக்கி தியானம் இருங்கள் என்று யோகியார் மூலம் குறிப்பு தந்திருக்கின்றார். ஆகவே கிரியா யோகத்திலும் அன்னைக்குரிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்னை தனக்குரிய செயலை செய்கின்றால் கிரியா அன்னை, அவளை தியானம் செய்வதற்குரிய நேரமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவளை நீங்கள் அந்த நேரத்தில் தியானம் செய்து பார்த்தால் உங்களுக்கு பலவிதமான தகவல்கள் புலப்படும். அந்த தகவல்களை நான் சொல்லவில்லை, தியானம் செய்து பாருங்கள் நேரம் இருந்தால். அது எங்களுடைய நின்ற சாதனையில் ஒரு பகுதியாக அமையும். அந்த நிலைக்கு வந்தவர்கள் ஒரு சிலர், ஆனால் அந்த நிலைக்கு வந்துதான் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த சாதனையை செய்ய வேண்டும் என்று அல்ல. அந்த 1 மணித்தியாலத்தையாவது சில நாட்களில் நீங்கள் செய்து பார்க்கலாம். குறிப்பாக அன்னையின் பிறந்த தினம் வரும் இந்த 16வது நாள் நிச்சயமாக அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில்தான் இருப்பீர்கள். இரவு நேரத்தில் முடிந்தால் அன்னையின் பிறந்த நாளில் மாத்திரம் வருடத்திற்கு 1 முறை இரவு 11:45 அதிகாலை 12:45 வரைக்கும் தியானம் செய்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக சில விஷயங்கள் ஆன்மீகத்தில் புலப்படும். உங்களுடைய தியானத்தில் அதை செய்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆன்மீக படிகளுக்கு அதுவும் இன்னொரு படிக்கல்லாக அமையும் என்பது உறுதி. ஆகவே முடிந்தால் செய்யுங்கள். அது அன்னையின் பிறந்த தினத்தில் தான் செய்ய வேண்டும் என்று அல்ல. அப்படியான ஒரு கோட்பாட்டை வைத்திருப்பீர்கள் என்றால் வருடத்திற்கு 1 முறையாவது அந்த 1 மணித்தியால தியானத்தை நீங்கள் அந்த அன்னையின் நேரத்தில் மேற்கொண்டால் உங்களுக்கு அது ஒரு ஒழுங்குமுறையில் அந்த பயிற்சியில் வந்துவிடும். பின்னர் ஒரு நேரத்தில் நீங்கள் 8 மணித்தியால சாதனை செய்யும் அளவுக்கு உங்களுடைய ஆன்மீகம் வளர்ந்திருக்கும் போது நீங்கள் அதை ஒவ்வொரு நாளுமே செய்வீர்கள். ஆகவே அந்த அனுபவத்தை இந்த அன்னையின் பிறந்த தினத்தில், நான் இவ்வளவு நாளும் அவருடைய பிறந்த தினத்தில் அதை முன்வைக்கவில்லை, அந்த நேரத்தை சொல்லி விட்டு சென்று விடுவேன். இந்த முறை ஏதோ மனதில் பட்டது, அதை நீங்கள் எல்லோரும் செய்யலாம் என்று. அது இரவு நேரம் 11:45 அதிகாலை 12:45 வரை. அதேபோல் அந்த முறைப்படித்தான் யோகி ராமையா அவர்களும் எங்களுடைய சங்கங்களுக்கு தாயை நிர்வகித்தார், நியமித்தார், அவளுக்குரிய இடத்தை கொடுத்தார். அங்கும் சிவசக்தி கோட்பாடு, சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட கோட்பாட்டை மறைமுகமாக அமுல்படுத்தினார். அதாவது தாய்தான் சங்க நடவடிக்கையை பார்க்க வேண்டும், மற்றவர்கள் உதவிக்கு இருக்க வேண்டும் என்று ஒரு நடைமுறையை கொண்டு வந்தார். அதை நாசுக்காக அவர் செய்திருக்கின்றார் என்பதுதான் என்னுடைய கருத்து. உபதலைவர்கள், தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் என்று யாரை போட்டாலும் தன்னை மாத்திரம் தலைவராக போட்டு மற்றவர்களை உபதலைவர்களாகவோ பொருளாளர்களாக செயலாளர்களாக போட்டு தனக்கு அடுத்த இடத்தை அவர் அந்த சங்கத்தின் தாய்க்கு கொடுத்திருக்கின்றார் என்பதை முதலில் உங்களுக்கு அந்த தரவு தந்திருக்கின்றேன். ஆகவே எல்லாம் சிவ தத்துவத்திலிருந்து வந்தது, சைவ சித்தாந்தத்திலிருந்து வந்தது. யோகியாரும் கிரியா யோகத்தில் அதை அமுல்படுத்தி இருக்கின்றார். பாபாஜியும் கிரியா அன்னைக்குரிய இடத்தை சாதனா சக்தி என்ற முறையில் கொடுத்திருக்கின்றார். ஆகவே கிரியா அன்னை எங்களுடைய சாதனையில் ஒரு பெரிய பங்கு வகிக்கின்றாள். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு இடத்தில் புத்தகத்தில் குறிக்கப்பட்டிருக்கின்றது, அவள் தான் பாபாஜியின் இந்த சொரூப சமாதி நிலையை உதறக்கூடாது, இன்னும் மக்களுக்கு பல சேவைகள் செய்ய இருக்கின்றது, ஆகவே அந்த நிலையிலேயே அவரை இருக்கும்படி வற்புறுத்தி காசியில் இருக்கும் தசமேதா காட்டில் இந்த நிகழ்வு நடந்ததாக 50 வருடத்துக்கு முதல் குறிப்பு ஒன்று பாபாஜியின் வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை அவர் ஏற்றும் இருக்கின்றார். அதை வைத்து கூட கிரியா அன்னை, கிரியா தாய், அன்னைக்கு அவர் கொடுத்த மதிப்பு, அவர் கொடுத்த கௌரவம், அவர் கொடுத்த செயல் எல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். அந்த சத்குருவே, அதற்குரிய காரணம் முற்று முழுதாக சைவ சித்தாந்த கோட்பாடான சிவசக்தி தத்துவம். சிவன் சக்திக்கு பாதி உடலையே கொடுத்தார். ஆகவே நாங்கள் கேட்க வேண்டியது, இந்த காலகட்டத்தில் நாங்கள் எங்களுடைய சக்திக்கு என்னத்தை கொடுத்தோம்? ஏதாவது கொடுக்க தவறி இருந்தால் இந்த சத்சங்கத்தை நீங்கள் அவதானித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அன்னைக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்கள் கொடுக்க முற்படுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை நன்றாக அமைக்கும் என்பது உறுதி. இந்த காலகட்டத்தில் கூட இதை நீங்கள் அவதானித்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த தத்துவத்தை நாங்கள் இறை தத்துவமாகவோ, சிவ தத்துவமாகவோ, கிரியா தத்துவமாகவோ, அல்லது எங்களுடைய சங்க தத்துவமாகவோ பார்க்காது, எங்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்க வேண்டும் என்றதை இவ்வளவு நேரம் வாசித்த குறிப்பிலிருந்து உங்களுக்கு தந்து மீண்டும் மற்றைய குறிப்புகளை வாசிப்போம். சக்தி செயல்படுகின்றால் ஈஸ்வரன் செயல்படாமல் சும்மா இருக்கின்றார் என்பது தவறான கருத்து. படைப்பின் பின்புலத்தில் அழிக்க இயலாத ஒரு மௌனம் இருக்கின்றது. அதுவே சக்தியின் மிக உயரிய நிலை. பேருணர்வின் அணை அங்குதான் இருக்கின்றது. அங்கிருந்துதான் சக்தனும் சக்தியும் செயல்படுகின்றார்கள். வெளிப்பாட்டை நோக்கி செல்கின்றார்கள். குழப்பத்திலிருந்து அண்டத்தை படைக்கின்றார்கள். அண்ட பிரச்சனைகளை தீர்த்து சேர்ந்தே உழைத்து உழைப்பின் பயனை பகிர்ந்து கொள்கின்றார்கள். அன்னை நடத்துகின்றால் அவர் தொடர்கின்றார். இருவருக்கும் சரணாகதி என்பது முக்கியம். எல்லா ஆதாரங்களையும் அவனிடத்தில் கொடுத்தல் என்பது இதன் பொருள். மனித அமைப்பை அவன் தூய்மை செய்து காலியாக்கி அதனை மீண்டும் தெய்வீகத்தால் நிறைத்து அதன் விளைவாக உயர் மனசக்தி நம் வாழ்க்கையை ஆளும்படி செய்வாள். இவ்வாறு அன்னை ஒரு புறம் ஈஸ்வரனோடும் மறுபுறம் படைப்பினோடும் உடன் நிற்பாள். அவள்தான் பராசக்தி. வேதாந்த முனிவர்கள் அதனை உறுதிப்படுத்துகின்றார்கள். இவ்வாறு வேதாந்தத்தினுடன் உடன்பாட்டு பகுதிகளும் சாத்திர சுதந்திர சரித்திரத்தின் நேர்மறை பகுதிகளும் அமைந்திருக்கின்றது. யோக சாதனையில் ஒவ்வொரு படியிலும் நிகழும் அன்னையின் செயல்பாடே தெய்வீக சக்தி. சாதகனுக்குள் அன்னையின் செயல் நிகழ வேண்டியதன் நோக்கம் என்ன? ஆளுமை என்பது ஆன்மாவின் வெளிப்பாடே. இயற்கையில் ஆன்மாவால் நிகழும் விளைவு இந்த பரிமாண இருப்பில் தெய்வீகத்தின் ஒரு பொறியே ஆன்மா. புறவிதோறும் வந்து வளர்ந்து புது ஆளுமையாக வளர்கின்றது. அனுபவம் வளர வளர அதன் எல்லை விரிவடைகின்றது. இதனால் அதன் பெரும் சக்தியும் திரும்ப செல்லும் சக்தியும் அதிகரிக்கின்றன. அது மேலும் மேலும் வளர்ந்து பேரொளியைப் போல ஆகின்றது. ஒவ்வொரு பிறவியிலும் அது உடம்பை விடும்போது அதன் வெளியோடு அண்டத்தில் பூதங்களாக பிரிகின்றது. ஆன்மா அதன் நுண் திறத்தை வாழ்க்கையில் பெற்ற ஆளுமையின் சாரமாக மீண்டும் பெறுகின்றது. சீவன் பிறவிதோறும் முன்னேறி தெய்வீகத்தை பெற தயாராகின்றது. மறுபிறவியின் மூலம் தெய்வீகத்தின் மையமாக அது மாறுகின்றது என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த அன்னையின் குறிப்பில். ஆகவே பலவற்றை நான் விளங்கப்படுத்திவிட்டேன். முதலாவது வாசிப்பிலிருந்து இப்போது இறுதியாக வாசித்ததில் இன்னும் சில விளக்கங்கள். அந்த நிலையில்தான் கிரியா யோக சாதகர்களும் தங்களுடைய சாதனையில் முன்னேற வேண்டும். அன்னைக்குரிய கிரியா, அன்னைக்குரிய வணக்கம், சாதனை, தியானம் நீங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளுமே அந்த நேரத்தில் செய்யும் சாதனை நன்றாக அமையும். ஆனால் உங்களுக்கு நேரமின்மையால் அதை செய்ய முடியாவிட்டாலும் மீண்டும் இந்த பிறந்த தினத்தில் 16ஆம் தேதி வருகின்ற புதன்கிழமை நீங்கள் செய்யுங்கள். இந்த சிவசக்தி என்ற கோட்பாடு மிகவும் வாழ்க்கைக்கு முக்கியமானது, யோகத்திற்கும் முக்கியமானது. அதை பற்றி சிந்தியுங்கள். அந்த நாளில் அதை செய்யுங்கள். இந்த புதன்கிழமை 16ஆம் தேதி அன்னை பிறந்த தினம் என்று வைசப் பாபாஜியில் அதுவும் ஒரு பக்கத்தில் குறிப்பு தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் எல்லோரும் இந்த அன்னை வழிபாட்டை, அன்னை தியானத்தை இந்த வருகின்ற புதன்கிழமை 16ஆம் தேதி சங்கத்தில் ஒரு சிறிய பூஜையுடனும், தனிப்பட்ட முறையில் இரவு சாதனையுடனும், முடிந்தளவு 1 மணி நேர சாதனை அல்லது 1 நிமிட சாதனையே ஆவது நீங்கள் செய்ய வேண்டும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இரவு 11:45 அதிகாலை 12:45 முதல் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் நிறைவு செய்து, கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து பதில் காண்பதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் கிரியா அன்னை நமோ.